வணக்கம் தந்தை ஃபெலிக்ஸ். தாங்கள் ஓஎம்டி சபையில் சேர்ந்து 12 ஆண்டுகள் ஆகின்றன. குருவாக வேண்டுமென்ற ஆசை தங்களுக்கு எப்படி வந்தது?
வணக்கம். என்னுடைய இறையழைத்தல் முதன் முதலாக ஒரு ஆசையில் தோன்றிய ஒரு இறையழைத்தல். காரணம், குழந்தையாக இருக்கின்ற பொழுது பெற்றோர்கள் கோயிலுக்கு அழைத்து செல்வார்கள். எங்கள் ஊரிலே துய செபஸ்தியார் திருவிழாவானது வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். 10 நாட்கள் வான வேடிக்கை, வண்ண அலங்காரங்கள், பெரிய பெரிய ஒலிபெருக்கிகள், மேலும் அதிகமான குருக்களை அழைப்பார்கள். இந்த நாட்களில் குருக்களுடைய ஆடைகள் என்னை மிகுவாக கவர்ந்திழுத்தது. அடுத்ததாக குருக்கள் பேசுகின்ற அந்த பேச்சு, அந்த திருவிழா நாட்களிலே அவர்களுடைய மறையுறைகள் என்னை வெகுவாக கவர்ந்திழந்தது. மறையுறையில் உள்ள கருத்துக்கள் அல்ல, அந்த ஒலி. அவர்களைப் போன்று நானும் பேச வேண்டும், அவர்களைப் போன்று நானும் ஆக வேண்டும், அவர்களைப் போன்று நானும் உடையணிய வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு சின்ன குழந்தையாக இருக்கின்ற பொழுது தோன்றியது. இதில்தான் என்னுடைய அழைத்தலின் தொடக்கம். என்னுடைய நண்பர்கள் இன்று வரை என்னிடம் நினைவுபடுத்துவார்கள், நான் குழந்தையாக இருக்கின்ற பொழுது வீட்டிலே அதிகமாக விளையாடுகின்ற விளையாட்டு என்னவென்றால் கோயில் கட்டி விளையாடி ஜப நிகழ்வுகள் வைத்து அனைவருக்கும் நன்மை கொடுத்து விளையாடுவேன் என்று என்னுடைய நண்பர்கள் கூறுவார்கள். அது ஒரு குழந்தை பருவத்து நிகழ்வு. ஆனால் வளர்கின்ற காலகட்டத்திலே என்னுடைய அழைத்தலை ஒருவேளை நான் மறந்துவிட்டேனா என்ற கேள்வி என்னுள்ளே எழுந்தது. ஆனாலும் குருவாக வேண்டும் என்ற ஆசை என்னுடைய உள்ளத்தின் ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டிருந்தது. 12ஆம் வகுப்பு முடித்த பின்புதான் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னை பற்றி தெரிந்தவர்கள் என்னிடம் கூறியது, நீ குருவாக வேண்டும் என்று பலமுறை கூறியிருக்கின்றாய், ஆகவே சிந்தித்துப்பார், எதை நீ செய்ய இருக்கின்றாய், கல்லூரிக்கு சென்று உன்னுடைய படிப்பை தொடர்வதா, இல்லை என்றால் குருவாக ஆவதா என்று என்னிடம் கூறினார்கள். அந்த வேளையிலே முழுவதுமாக நான் முடிவெடுக்கவில்லை. ஓகே, ஒரு பயிற்சிக்காக சென்று பார்க்கலாம் என்றுதான் என்னுடைய பங்கு தந்தையை சென்று அணுகினேன். அந்த தந்தையின் வழியாக மதுரையில் இருக்கின்ற அந்த தத்துவவியல் படிக்கின்ற மாணவர்களுடன் ஒரு பயிற்சிக்கு செல்லுங்கள் என்று அனுப்பிவிட்டார்கள். நான் அங்கு 2 நாட்கள் பயிற்சிக்கு சென்றேன். அங்கிருந்த அந்த சூழல், அந்த சகோதரர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். முதலாக அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தார்கள். அவர்களோடு ஒன்றாக விளையாடுவது, அவர்களோடு ஒன்றாக இருந்து உணவு அருந்துவது, ஒரு சிறிய இல்லம் அது, வாடகை வீட்டில் இருந்தார்கள் அந்த நேரத்தில். ஆகவே அந்த சூழல் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அப்பொழுது குருத்துவ பயிற்சியில் என்ன செய்வார்கள் என்றும் தெரியாது. குருவினுடைய பணி ஒருவேளை பூசை வைப்பதும் மறையுறை சொல்வதும், அதுதான் என்னுடைய மனதில் இருந்தது. நானும் முடிவெடுத்து விட்டேன், மகிழ்ச்சியாக இருக்கின்றது, இங்கே இருந்து விடலாம் என்று நானும் முடிவெடுத்து விட்டேன். வீட்டுக்கு சென்றேன். அருட்தந்தை ஜெயபாலன் என்னிடம் கூறினார்கள், தம்பி உனக்கு பிடித்திருந்தால் ஒரு வாரத்துக்கு பின் பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டிய அந்த பொருட்கள் எல்லாம் சொன்னார்கள். இதையெல்லாம் வாங்கிவிட்டு திருச்சியில் உள்ள செமினரியில் நீங்கள் போய் சேருங்கள் அப்படின்னு. வீட்டுக்கு போயிட்டு சொன்ன, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து அப்பா முதல்ல வந்து எதிர்த்தாங்க, ரொம்ப எதிர்த்தாங்க அப்பா. ஆனால் அம்மா வந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அம்மா எனக்கு அப்படி உறுதுணையாக இருந்தாங்க. அவனுடைய ஆசை அவன் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிக்கு போனேன். கண்ணீரோடு தான் கழிந்தது முதல் நாட்களெல்லாம். மிகவும் மிகவும் கடினமாக இருந்தது. தொலைபேசி வழியாக என்னுடைய நண்பர்களிடம் பேசுவேன். அவர்கள் நீ எப்படி இருக்கின்றா என்று கேட்டபொழுது உண்மையிலே நான் நன்றாக இல்லை, எனக்கு திரும்பி வர வேண்டும் என்ற ஆசைதான் இருக்கின்றது என்று சொன்னேன். என்னுடைய நண்பர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், உன்னுடைய அம்மாவும் வருத்தத்தில் தான் இருக்கின்றார்கள், நீ போய்விட்டாயே என்று. அவர்களுக்கும் நீ திரும்ப வர வேண்டும் என்ற ஆசை, ஆனால் இப்ப பேசாத, 15 நாள் போனதுக்கப்புறமா நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு 15 நாள் கடந்து போய்விட்டது. அதுக்கப்புறம் அங்கே புதிய நட்புகள் வந்து கிடைச்சிச்சு எனக்கு. அந்த நட்புகள் கிடைத்த உடனே அந்த இடம் பழகி போயிடுச்சு. பழகி போனனால அந்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை வந்து அதோட கொஞ்சம் மறந்துடுச்சு. அதனால் நான் வீட்டு அம்மாட்டையும் அதுவும் சொல்லலை. என்னுடைய பயிற்சி அக்காலமானது தொடங்கியது. அழைத்தலை பற்றிய ஒரு சரியான புரிதலை நான் இப்பொழுது பெற்றிருக்கின்றேன். காரணம் என்னுடைய பயிற்சி. இப்பொழுது ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்பு தியான நேரத்திலே சிந்தித்து பார்த்தேன். என்னுடைய அழைத்தலை இறைவனை விட்டு பிரிந்து சென்று கொண்டிருந்த நான், இறைவனை விட்டு தள்ளி சென்று கொண்டிருந்த நேரம் அது. என்னுடைய பெற்றோர்கள் மறைக்கல்விக்கு போ, கோயிலுக்கு போ என்று சொன்னாலும் நாங்கள் மறைக்கல்விக்கும் கோயிலுக்கும் போகாமல் வேறு இடத்துக்கு சென்று விடுவோம். குளத்தங்கரையிலோ அல்லது ஆற்றங்கரையிலோ உட்கார்ந்து நண்பர்களோடு அரட்டை அடித்து கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு நான் இன்று குருவாக இறைவன் பணிக்காக வந்திருக்கின்றேன் என்றால், இறைவன் என்னை அழைத்தார், இது என்னுடைய முயற்சி அல்ல, ஒரு ஆசை என்று நான் சொன்னேன். ஆனாலும் அந்த ஆசையை கொடுத்தவர் இறைவன். அந்த ஆசையும் தாண்டி என்னுடைய உலக வாழ்க்கையிலிருந்து என்னை தூக்கி எடுத்திருக்கின்றார். பெரிய பெரிய புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இதுதான், இதுதான் என்னுடைய பாதை என்று அவருடைய பயணம் தொடர்ந்து சென்று கொண்டிருந்த பொழுது இறைவன் அங்கே வந்து தடுத்து ஆட்கொண்டு, இல்லை நீர் என் பணிக்காக வர வேண்டும், என் பணியை தொடர வேண்டும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்தேன். இறைவன் என்னை அழைத்திருக்கின்றார். அது முதல் முதலாக இறைவன் என்னை அழைக்கவில்லை என்றால் நிச்சயமாக இன்று இந்த இடத்திலிருந்து என்னுடைய அழைத்தலை பற்றி நான் பகிர்ந்து கொள்ள முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் இதை தான் சொல்லுவேன். என்னன்னா, இறை அழைத்தலுக்கு யாருமே நான் தகுதியற்றவன், இல்லை எனக்கு நிறைய தகுதி இருக்கின்றது என்று யாருமே எண்ணக்கூடாது. காரணம், இறைவன் என்னை அழைக்கின்றார் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்தாலே போதும், அதுக்கப்புறமா அந்த தகுதி அப்படிங்கிறது வந்து இறைவன் தருவார். தகுதியே இல்லாத ஒருத்தரை வந்து இறைவன் எடுத்து தகுதியானவராக ஆக்குவார். அதுதான் வந்து விவிலியத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நிறைய எடுத்துக்காட்டுகள். இல்லை, ஆண்டவரே நான் தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன் அப்படிங்கிற ஒரு மனிதனை பெரிய இறைவாக்கினராக்கக்கூடிய ஒரு இறைவன். அதுதான் நான் சொல்லுவேன். இறைவன் கூறியது போன்று வந்து பாருங்கள், உங்களிடம் ஆசை இருக்கின்றதா வந்து பாருங்கள். அந்த இடம் உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால், அவரோடு இருக்கின்ற அந்த இருத்தல் உங்களுக்கு பிடித்திருக்கின்றது என்றால், தொடர்ந்து அவர் பின்னே நடங்கள், அவர் வழியில் செல்லுங்கள்.
தந்தை ஃபெலிக்ஸ், தங்களது இறை அழைத்தல் பற்றிய மனம் திறந்த பகிர்வுகளுக்கு மிக்க நன்றி. தங்களது குருத்துவ பணி சிறக்க வாழ்த்துக்கள்.
இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் நன்றி, கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி.
அன்புள்ளங்களே, அடுத்து திருச்சி மரியன் ஊழியர் சபையின் அருள் சகோதரி ஆண்டனி ஜெயா அவர்கள் தனது இறை அழைத்தல் குறித்து பகிர்ந்து கொள்கின்றார்.
வணக்கம். இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய அழைத்தல் வாழ்வை பற்றி பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சின்ன வயதிலிருந்தே சகோதரியுடைய வாழ்வு முறை வந்து என்னை மிகவும் கவர்ந்தது. சகோதரிகளுடைய பள்ளியிலே நான் படித்தேன். அவர்கள் மடத்தின் அருகில் எனது வீடு. அவர்கள் என்னோடு கொண்டிருந்த உறவு, எங்கள் குடும்பத்தின் மீது கொண்டிருந்த உறவு, எங்கள் பங்கு மக்களோடு அவர்கள் கொண்டிருந்த உறவு, அவர்களை பார்க்கும்போதே நானும் ஒரு சகோதரி ஆக வேண்டும் என்று சின்ன வயதிலிருந்து எனக்குள் ஒரு ஆர்வம் இருந்தது. நான் முதன்முறையாக புது நன்மை உட்கொள்வதற்காக என்னை தயாரித்து கொண்டிருந்த வேளையில் ஒரு சகோதரி என்னை கேட்டார்கள், நீனும் சகோதரியாக மாற விரும்புகிறாயா என்று. எனக்குள் அந்த நேரத்தில் என்ன என்பது அறியாத காலத்திலும் ஆர்வமானது அதிகமானது. அதன் பிறகு எனக்கு சகோதரிகள் செய்த உறவு, அவர்களுடைய வாழ்வு முறை, இன்னும் நான் மேற்கொண்ட மேற்படிப்பிலும் சகோதரிகள் என்னை உற்சாகப்படுத்திய விதம் என்னை மிகவும் கவர்ந்தது. நான் ஒரு முறை 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது ஒரு சகோதரி என்னிடம் கேட்டார்கள், நீ படித்து முடித்துவிட்டு என்ன செய்யப்போகிறாய் என்று. நான் சொன்னேன், சகோதரியாக மாற விரும்புகிறேன் என்று. அவர்கள் சொன்னார்கள், இது கடவுள் உனக்கு கொடுத்த ஒரு கொடை. இந்த ஆர்வமானது, இந்த ஆசையானது இந்த வயதிலே உனக்கு கொடுத்தது கடவுளுடைய ஒரு விருப்பம். இதை நீ தொடர்ந்து எந்த சூழ்நிலையிலும் மறக்காமல் அடுத்த படியிலும் முன்னேறி செல்ல வேண்டும் என்று கூறினார்கள். அப்போது எனக்குள் இருந்த அந்த உணர்வானது, இது உண்மைதானா, கடவுள் கொடுத்ததானா அப்படின்ட்டு ஒரு சிந்தனையானது எனக்குள் எழுந்தது. அதன் பிறகு நான் சகோதரிகளிடம் கொண்டிருந்த அந்த உறவானது அவர்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டது. அதுவும் நான் இப்போது சேர்ந்திருப்பது மரியின் ஊழியர் சபை. ஒரு சகோதரி ஒவ்வொரு இரவும் படிக்கும் காலத்தில் அந்த இடைவெளி நேரத்தில் மரியின் ஊழியர் சபையை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். அந்த உணர்வானது இன்னும் இந்த மரியின் ஊழியர் சபையில் சேர வேண்டும் என்ற ஆர்வத்தை எனக்குள் அதிகமாக்கியது. முதல் வார்த்தை பாடு கொடுத்து இந்த ஆண்டோடு எனக்கு 8 ஆண்டுகள் முடிவடைகின்றன. நான் தேர்ந்து கொண்ட போது எனக்குள் இருந்த ஒரு ஆர்வம், அறியாத புரியாத சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த 8 ஆண்டுகளில் கடவுள் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு வாய்ப்புகளும் அனுபவங்களும் கடவுளுடைய உறவில் ஆளப்படுவதற்கு, அவருடைய அன்பில் நிலைத்திருப்பதற்கு, அவருடைய அன்பினை நான் ஆழமாக சுவைப்பதற்கு எனக்கு உதவி புரிந்திருக்கின்றன.
அருள் சகோதரி ஆண்டனி ஜெயா, தங்களது இறை அழைத்தல் குறித்த இந்த தெளிவான பகிர்வுக்கு எமது இதயம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா, பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, வரம் கொடுத்தாயே பணி வாழ்வில் நான் நினைக்க, என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா, என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா, அழைத்தாயே உன எனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. என் மீது ஏன் அன்பு நீ காட்டினாய், இந்த ஏழை என் இதயத்தில் தீ மூட்டினாய். எனக்காக நான் வாழ்ந்த காலத்திலே, எனக்காக நான் வாழ்ந்த காலத்திலே, என்னை வா என்று ஏன் சொல்லி கரம் நீட்டினாய். வா என்று ஏன் சொல்லி கரம் நீட்டினாய். என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா.
ஐம்பதாவது இறை அழைத்தல் ஞாயிறை முன்னிட்டு தங்களது இறை அழைத்தல்களை வத்திக்கான் வானொலியில் பகிர்ந்து கொண்டவர்கள் அருள்பணி ஃபெலிக்ஸ், இறையன்னை சபை மற்றும் அருள் சகோதரி ஆண்டனி ஜெயா, திருச்சி மரியன் ஊழியர் சபை.